அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்று தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் விழாவை கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் பாரத் தமிழ் வலையொலி பக்கத்தின் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கான பகுதி உடையார் பாகம் ஒன்றின் தொடர்ச்சி. கருவூர் தேவர் கைப்பிடித்து கொண்டிருந்த அருண்மொழி பட்டன் யதேச்சையாக திரும்பி பார்த்தபோது அவனுடைய மேலங்கி காற்றில் உருண்டு ஓடிக்கொண்டிருந்தது. இடுப்பு வேட்டி விரிந்து பறந்து எம்பி எம்பி பறந்து கொண்டிருந்தது. உடைவாள் யாரோ இழுத்து போனது போல வெகு தூரம் கடந்தது. உடைவாளை புரட்டி போடுகிற அளவுக்கு காற்றடிக்கவில்லையே. அருண்மொழி பட்டன் யோசித்தான். சடேரென்று அவனை ஒரு பயம் தாக்கியது. நீரிலிருந்து தலைபுதறி கருவூர் தேவர் மேலே எழுந்தார். போ, உன் வாளை கொண்டு வா என்று உறக்க கட்டளையிட்டார். அருண்மொழிப்பட்டன் வேகமாய் கரைநோக்கி ஓடினான். கருவூர் தேவரை சுற்றியுள்ள ஆட்கள் அனைவரும் நல்ல அனுபவஸ்தர்களாக இருந்தார்கள். அந்த பெண்ணை ஆற்றில் முழங்கால் ஜலத்தில் நிற்க வைத்து அவளுடைய மேல்துணியை அகற்றி அவளுடைய மார்பகத்தில் பல இடங்களில் தொட்டு இருதய துடிப்பு பார்த்து முதுகை திருப்பி நீவி விட்டு பல இடங்களில் நாடியின் அசைவை கவனித்து உள்ளங்கைகளால் வயிற்றை தொட்டு கவலையோடு போய் வா என்று அவளை அனுப்பிய கருவூர் தேவர் அருண்மொழி கையை பற்றி குளித்தபோது அங்குள்ள இளைஞர்கள் எல்லோரும் சிறிது கூட அசையாமல் இருந்ததை அருண்மொழி கவனித்தான். 20 வயது வாலிப பெண் இடுப்பில் சிறு துண்டோடு நின்றிருப்பினும் அங்குள்ள இளைஞர்களுக்கோ முதியவர்களுக்கோ எந்த சலனமும் ஏற்படவில்லை. ஞானியின் அருகே இருப்பவர்களுக்கு கூட காமம் ஏற்படுவதில்லை என்பதை அருண்மொழி உணர்ந்தான். தானும் சாதாரணமாகவே அந்த பெண்ணை பார்த்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. ஆனால் ஆற்றில் இறங்கிய பிறகு அந்த பெண்ணை பற்றி அந்த இளைஞர்களோ முதியவர்களோ எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அது தங்கள் வேலையல்ல என்று மௌனமாக இருக்க அருண்மொழி மட்டும் ஆவல் தாங்காமல் கேள்வி கேட்க அவர் அதற்கு பதில் சொன்னார். அவர் பதில் சொன்ன நேரம் யதேச்சியாய் கரைப்பக்கம் பார்க்க அவன் வாள் காற்றில் புரண்டு ஓடுவது தெரிந்தது. கைப்பிடித்து கொண்டிருந்த கருவூர் தேவரை பார்த்து துணி என் வாளை புரட்டி கொண்டு ஓடுகிறது என்று கூவ, போ போய் உன் வாளை பிடி என்று கருவூர் தேவரும் கத்தினார். எல்லா இளைஞர்களுக்கும் திடுக்கிட்டு எழுந்து திரும்பி கரையை பார்த்தார்கள். அந்த வாளின் நகர்வு அமானுஷ்யமாயிருந்தது. ஒரு துணி புரட்டி அத்தனை கனமுள்ள உடைவால் நகரவே நகராது. அந்த நகர்வு அதை யாரோ நூல் கட்டி இழுத்து போவது போல் தெரிந்தது. அருண்மொழிப்பட்டன் நீரில் தாவி குதித்து ஓடினான். ஈரத்தோடு கரையேறினான். ஓடிப்போய் வாளை மீது கை வைத்தான். வாளை வேறு யாரோ பிடித்து கொண்டிருப்பது போல் தோன்றியது. வாள் தொட்டதும் அவன் உள்ளுக்குள்ளிருந்து ஒரு இறைக்கூவல் எழும்பியது. ஹரி என்று வாளை தொட்டவுடன் அவன் கத்தினான். அந்த கத்தலுக்கு பிறகு யாரோ அந்த வாளை கைவிட்டு விட்டு ஓடியது போல் தோன்றியது. இந்த பிரம்மையா நிஜமா? திரும்பி கருவூர் தேவரை பார்த்தான். கருவூர் தேவர் அவனை பார்த்து கொண்டிருந்தார். அருண்மொழி துணிகளை உதறி மடித்து வைத்தான். மீண்டும் வாளை துணி மீது வைத்தான். கருவூர் தேவர் அங்கிருந்தபடியே அந்த வாளை நோக்கி ஜலம் வீசினார். ஒரு பொட்டு ஜலம் வாளின் மீதும் இன்னும் சில துளிகள் அருண்மொழிப்பட்டன் மீதும் விழுந்தன. கருவூர் தேவர் கிழக்கு பார்த்து திரும்பிக் கொண்டார். அருண்மொழிப்பட்டன் அவருக்கு அருகே போனான். அவர் முங்கி குளிப்பதற்காக கை நீட்டினான். அவர் இப்போது கை கொடுக்கவில்லை. மௌனமாக கிழக்கையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் சடைமுடி அவிழ்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது. முங்கி குளித்ததால் சடையிலிருந்து நீர் ஒழுகிக் கொண்டிருந்தது. வெள்ளை வெளையேறின தாடியும் மீசையும் நனைந்து கழுத்தோடும் நெஞ்சோடும் ஒட்டி கொண்டிருந்தன. முகம் முழுவதும் சிவந்து காணப்பட்டது. கண்ணில் கூர்மை அதிகமாக இருந்தது. உதடு துடித்தது. வயிறு குழைந்தது. வெறுமனே கைகளை தொங்கவிட்டு யாரையோ எதிர்பார்ப்பது போல கருவூர் தேவர் அசையாது நின்றார். மறுபடியும் அவரை தொட முயற்சிக்கலாமா என்று அருண்மொழி யோசித்தபோது கருவூர் தேவரோடு எப்போதும் இருக்கிற ஒரு வேளாளனான இளைஞன் வேண்டாம், தொடாதே என்பது போல் சைகை செய்தான். அருண்மொழி அவனுக்கு பணிந்து கருவூர் தேவரையை பார்த்து கொண்டிருந்தான். திடீரென்று புதற்கப்பால் வீறிட்ட ஒரு பெண்ணின் குரல் கேட்டது. அங்கே கைகலப்பு போல ஏதோ சில அசைவுகள் தெரிந்தன. அந்த இளம் பெண் புதர் மறைவிலிருந்து கரையேறி ஈரத்தில் ஓடி வந்தாள். கருவூர் தேவர் வயிறு தொட்டு ஆசிர்வதித்த அந்த பெண் மிக வேகமாய், மிகுந்த பயத்தோடு, அதிக ஆத்திரத்தோடு கருவூர் தேவரை நோக்கி பாய்ந்து வந்தாள். அவள் உடம்பில் ஒரு அங்குலம் கூட துணி இல்லை. நிர்வாணமாய் ஓடி வருகிற அந்த பெண்ணை பார்த்து இளைஞர்களும் அருண்மொழியும் திகைத்து போனார்கள். கருவூர் தேவர் அவளையே பார்த்து கொண்டிருந்தார். அவள் நீரில் இறங்கினால் முழங்கால் நீரில் நின்று கருவூர் தேவரை பார்த்து கோரமாய் பற்களை காட்டினாள். புள்ளிகள் தெரித்து ஓடிவிடுவதைப் போல அவரை உரைத்து பார்த்தாள். உருமினால் வாயிலிருந்து எச்சில் நுரை பொங்கி வழிந்தது. உடம்பு நடுங்கியது. நரம்புகள் புடைத்தன. கழுத்து முறுக்கி தவித்தது. வயிறு குழைந்து குழைந்து முறுக்கியது. அவள் கைவிரல்கள் கிழித்து விடுவது போல் அவரை நோக்கி நீண்டன. கருவூர் தேவர் அவளை பார்த்து கொண்டிருந்தார். அவள் மெதுவாய் நிதானமாய் தாக்க வருவது போல் நீரில் நடந்து நடந்து அவரை நெருங்கி இன்னும் ஒரு எட்டில் அவரை தொட முடியும் என்ற நேரத்தில் கருவூர் தேவர் பலத்த ஹீங்காரமிட சற்றென்று பின்னால் சாய்ந்தாள். தலைமட்டும் தெரியும்படி ஆற்றில் விழுந்தாள். கருவூர் தேவர் அவளை பார்த்து சுட்டு விரல் நீட்டி குத்தி விடுவது போல் சுட்டி காட்ட அவள் தவித்தாள். ஆற்று ஜலத்தை எடுத்து சொற்றின்று முகத்தில் அடிக்க அவள் கதறினாள். உடம்பு முறுக்கினாள். போ என்று கத்த அவள் பலமுறை ஆற்றில் கலன்று புரண்டாள். போ என்று மறுபடியும் கத்த அவள் தளர்ந்தாள், உருண்டாள், மெல்ல ஆற்றில் மிதந்தாள். புதரிலிருந்து இன்னொரு பெண் முகமெல்லாம் நகக்கிரர்களோடு தள்ளாடி ஓடி வர பின்னால் இருக்கும் வேளாள இளைஞனை சுட்டுக்கு போட்டு கருவூர் தேவர் அழைத்து மிதக்கின்ற அந்த பெண்ணை தூக்கி அமர வைக்கச் சொன்னார். அவன் தாவி ஓடிப்போய் அந்த பெண்ணின் இடுப்பில் கை கொடுத்து தூக்கி நீரில் உட்கார வைத்தாள். கழுத்து வரை நீரில் அவள் உட்கார்ந்திருந்தாள். அவள் உடம்பு நீரில் மறைந்திருந்தது. அருண்மொழி கரையேறு, கருவூர் தேவர் கட்டளையிட்டார். அருண்மொழி கரையேறினான். கருவூர் தேவர் அவளுக்கு அருகே போய் தன் காலை உயர்த்தி அவள் தலை மிதித்தார். நீருக்குள் அழுத்தினார். எட்டி உதைத்தார். அவளை பிடித்து கொண்டிருந்த வேளாள இளைஞன் பின்னுக்கு போக அவள் மறுபடியும் புரண்டு விழுந்தாள். மீண்டும் மிதந்தாள். பிடி என்று அவர் சொல்ல மறுபடியும் அந்த வேளாள இளைஞன் அவளை தூக்கி தண்ணீருக்குள் உட்கார வைத்தான். முகமெல்லாம் கீரலாய் உள்ள துணைக்கு வந்த பெண் அருகே வர அவளிடம் துணியை எடுத்து வரச் சொல்ல அவள் துணியை எடுத்து வந்து கீழே உட்கார்ந்திருந்தவள் உடம்பில் துணியை சுற்றி அந்த இளைஞனை தூக்கச் சொல்லி அவளை கரையில் போட்டார்கள். துணைக்கு வந்த பின்னும் வேறு சிலரும் அவளை எடுத்துக்கொண்டு கிராமத்துக்கு போனார்கள். கருவூர் தேவரும் அருண்மொழியும் மட்டும் ஆற்றில் இருந்தார்கள். அருண்மொழி என் கையை பிடித்துக்கொள். கருவூர் தேவர் கை நீட்ட தன்னுடைய வழக்கையால் அவருடைய இடக்கையை அருண்மொழி பட்டன் கோர்த்து கொண்டான். கருவூர் தேவர் பலமுறை காவிரியில் வேகமாய் முங்கி முங்கி எழுந்தார். ஒரு நீத்தார் கடனுக்கு முங்குவதைப் போல அவர் முக்கிய வேகம் இருந்தது. எழுந்து தலை செலுப்பி நின்றார். அருண்மொழியை பார்த்தார். அருண்மொழி அவரிடம் பேச பயந்தான். ஆனால் என்ன நடந்தது என்ற கேட்கின்ற ஆவல் அவன் தொண்டை குழிக்குள் சுழியிட்டது. அவன் ஆவலை கருவூர் தேவர் தெரிந்து கொண்டார். சிரித்தார். பிசாசிம் அனுப்புகிறார்கள். உடையாளிலுள்ள கருவூர் தேவரை தாக்க வெகு தூரத்திலிருந்து பிசாசுகளை அனுப்புகிறார்கள். சோழ தேசத்தை வேறு எவ்விதமாகவும் அவர்களால் வீழ்த்த முடியவில்லை. எனவே தந்திரமும் மந்திரமும் செய்கிறார்கள். இந்த கருவூர் தேவர் இருக்கும் வரை ஒரு பிசாசும் இங்கே நுழைய முடியாது. நுழைய விடவும் மாட்டேன். ஓங்கி காவிரியை கருவூர் தேவர் உள்ளங்கைகளால் அடித்தார். கரையேறினார். அருண்மொழி பட்டன் கலவரமும் வியப்புமாய் அவரை பார்த்து கொண்டிருந்தான். நீ முங்கி குழி, நான் உனக்காக கரையில் காத்திருக்கிறேன். கருவூர் தேவர் கரையிலிருந்த அருண்மொழிப்பட்டனின் உடைவாளை எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டார். கிழக்கு பார்த்தபடி அருண்மொழி முங்கி குளித்தான். கரையேறினான். ராஜராஜா என் செல்வமே, தமிழ் மண்ணின் தனிப்பெரும் குணக்குன்றே, உனக்கு துணை நான் இருக்கேனடா. நீ கோயில் கட்டு, மாபெரும் மலை போல் கோயில் கட்டு, உனக்கு துணையாய் இந்த தேவன் இருப்பான். உரத்து பேசினார். கருவூர் தேவர் என்ன சொல்கிறார் என்று அரண்மொழிக்கு விளங்கவில்லை. அவர் பேசியது எதுவும் அவனுக்கு தெளிவாக கேட்கவில்லை. ஆனால் எங்கோ இருக்கிற ராஜராஜருக்கு தெரிந்தது. காத்து கொண்டிருங்கள், மீண்டும் கதையின் தொடர்ச்சி அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கேட்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.